டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் புதிதாய் கேட்பவர்களாக இருப்பீர்களானால் உங்களை அன்புடன் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்நாட்களிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை சிந்தித்து வருகிறோம். இன்று வெளிப்படுத்தின விசேஷம் 9:12 சிந்திப்போம். வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் 9 12. முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு இன்னும் இரண்டு ஆபத்துகள் இதோ வருகிறது. முதலாம் ஆபத்து மகா உபத்திரவ காலத்தின் கடைசி பாதி காலத்தை ஆரம்பித்து வைக்கின்றது. இதன் கால நிர்ணயம் 5 மாதங்களாகும். மகா உபத்திரவ காலத்தின் மீதி பாதி காலத்தில் அடுத்த 2 ஆபத்துகளும் இடம்பெறும். இங்கு கூறப்பட்டிருக்கின்ற எச்சரிப்பு மிகவும் பயங்கரமான காரியங்கள் இடம்பெறப் போகிறது என்பதனை நமக்கு தெரிவிக்கிறது. அடுத்த இக்காலம் இது சாதாரண எச்சரிப்பு அல்ல என்பதை நிரூபிக்கிறது. 6வது இக்காலம் ஊதப்படும் பொழுது ஐபிராத் நதி அண்டையிலே கட்டப்பட்டிருந்த தூதர்கள் அவிழ்த்து விடப்படுதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 9:13-14 ஆறாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி இக்காலத்தை பிடித்திருந்த 6வது தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டு இருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். 6வது தூதன் எக்காலம் ஊதிய பொழுது பொற்பீடத்தின் கொம்புகளிலிருந்து ஒரு கட்டளை பிறக்கிறது. அந்த பொற்பீடம் ஜபத்தை குறிக்கிறது. இது இந்த பூமியில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தை குறிக்கிறது. எக்காலங்கள் ஊத ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னதாக இங்குதான் தூதன் ஜபத்தை ஏறெடுக்கிறான். 6வது தூதன் எக்காலத்தை மாத்திரம் ஓதவில்லை, ஐபிராத் நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற தூதர்களை அவிழ்த்து விடும்படியாக கட்டளையும் கொடுக்கப்படுகிறது. பொற்பீடத்தின் கொம்புகளிலிருந்து கேட்கப்படும் சத்தத்திலிருந்து இந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவின் சத்தம். கிறிஸ்து 7 முத்திரைகளை உடைத்து அதனின்று 7 எக்காலங்களும் பின்பு அதனின்று 7 தூதர்களும் பின்பு அதனின்று கோபாக்கினையின் 7 கலசங்களும் காணப்படுகின்றது. கட்டப்பட்டிருக்கின்ற தூதர்கள் தீயவைகள். அவைகள் நல்லவைகள் என்றால் அவைகள் கட்டப்பட வேண்டியதில்லை. அவைகள் அவிழ்த்து விடப்பட்டபடியினால் பூமியில் பெரும் அழிவு உண்டானது. அவைகள் செய்கின்ற கொடுமையின் நிமித்தமாக அவைகள் மற்றவைகளில் நின்று தனியாக கட்டப்பட்டிருக்கிறது. அவைகள் ஏன் குறிப்பாக ஐபிராத் நதியண்டையிலே கட்டப்பட வேண்டும்? இதற்கு பதில் கூறுவது கடினம். என்றாலும் வேதாகமத்தில் இந்த இடம் குறிப்பிட்டு கூறப்படுவதை நாம் தவிர்த்துவிட முடியாது. ஏதேன் தோட்டம் இதனை சுற்றியுள்ள பகுதியிலேதான் இருக்க வேண்டும். இங்குதான் முதலாவதாக பாவம் மனிதன் மூலமாக பூமியிலே பிரவேசித்தது. முதற் கொலை இங்குதான் இடம்பெற்றது. முதல் யுத்தம் இங்குதான் நடைபெற்றது. இங்குதான் ஜலப்பிரளயம் ஆரம்பித்து பூமி முழுவதும் பரவியது. இங்குதான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு இஸ்ரவேலர்கள் இங்குதான் கொண்டு வரப்பட்டார்கள். பாபிலோன் விக்கிரக வணக்கத்தின் ஊற்றாக இருக்கிறது. மகா உபத்திரவ காலத்தில் பூமியில் இங்குதான் இறுதியாக பாவம் அலையென காணப்படுகிறது. ஐபிராத் நதி கிழக்கையும் மேற்கையும் பிரிப்பதாக அமைந்துள்ளது. கிப்ளிங் என்பவர், கிழக்கு கிழக்குதான், மேற்கு மேற்குதான், அவர்கள் இரண்டும் ஒன்றே ஒன்று சந்திப்பதில்லை என்று கூறியிருக்கிறார். இது ஓரளவிற்கு உண்மைதான். கிழக்கில் உள்ளவர்கள் மேற்கே வராதபடிக்கு கடந்த காலங்களில் ஒரு சக்தி அவர்களை ஒருவேளை கட்டுப்படுத்தியிருந்திருக்கலாம். நெப்போலியன் இவ்விதமாக கூறுகிறான், கவனியங்கள், சீனா உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்ற ராட்சசன், அவனை எழுப்புகின்றவன் மீது தேவன் இரக்கம் கொள்கிறார் என்று நெப்போலியன் கூறுகிறான். சீனா இப்பொழுது மிகவும் விழிப்புள்ளதாயிருக்கிறது. உலக ஜனத்தொகையிலே 1/4 சீனாவிலே காணப்படுகிறது. ஐபிராத் நதிக்கு அப்புறத்திலே காணப்படுகின்ற கீழ் தேசங்களில்தான் உலக ஜனத்தொகையில் பெரும் பகுதி காணப்படுகிறது. அவர்கள் யுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் ஒரு நாளில் அவர்கள் யுத்தத்திற்கு புறப்படுவார்கள். மகா அலெக்சாண்டர் காலம் முதல் வெள்ளையர்களே மேலோங்கி காணப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளையர்களின் காலனி இயக்கங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. கருப்பர்கள் இப்பொழுது விழித்தெளிந்து விட்டார்கள். அவர்கள் கட்டப்பட்டிருந்தார்கள். அவர்களை அவிதமாக வைத்திருந்ததிலே இந்த 4 தூதர்களுக்கும் பங்கு உண்டு. பாபிலோன் மாயையான மதத்தின் கடைசி இடம் என்று சகரியா தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். இங்குதான் சாத்தானின் கடைசி செயலும் இடம்பெறப்போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 9:15-16 பாருங்கள். அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாயிருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். இங்கே வாசிக்கிறது என்ன? ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள் என்பதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொல்லும்படிக்கு 6வது எக்காலம் ஊதப்படும் பொழுது மனுக்குலத்தில் 1/3 இல்லாமல் போய்விடுவார்கள். முன்பு 1/4 அகற்றப்பட்டதை நாம் பார்த்தோம். இப்பொழுது 1/3 நீக்கப்படுகிறார்கள். மகா உபத்திரவ காலத்திலே பூமியின் ஜனத்தொகையிலே பாதிக்கும் மேலானோர் அழிக்கப்பட்டு போவார்கள். இதனையே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:22 சொல்லும் பொழுது, அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார். மகா உபத்திரவ காலத்தில் ஒரு பெரும் உலக யுத்தம் ஏற்படும். அதில் எல்லா தேசத்தாரும் கலந்து கொள்வார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 9:17-18 பாருங்கள். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்னி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாயிருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போலிருந்தன. அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்னியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்னி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். பலர் இந்த வசனங்கள் பீரங்கிகளை குறிக்கிறது என்று கூறுகிறார்கள். மகா உபத்திரவ காலத்திலே பீரங்கிகள் பயன்படுத்தப்படும் என்பதை அவர்கள் எப்படி அறிவார்கள்? எதிர்காலத்திலே இடம்பெறப்போகின்ற நிகழ்ச்சிகளை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீரங்கிகள் இந்த காலத்திற்கு ஏற்றாற்போல இருந்தாலும் மகா உபத்திரவ காலத்தில் அதற்கு எந்தவிதமான இயந்திரங்களும் தோன்றலாம். குதிரையின் மீது ஏறியிருந்தவர்களின் நிறம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது போன்று இங்கும் குறிப்பிடப்பட்ட நிறங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அக்னி நிறம் என்பது சிவப்பு நிறத்தையும், கந்தக நிறம் என்பது பழுப்பு நிறத்தையும் குறிக்கிறது. குதிரை என்பது யுத்த மிருகம். யோபு 31:19 முதல் நாம் பார்ப்போம் என்றால் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள். யோபு 39:19 முதல், குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளையை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாயிருக்கிறது, அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும், அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும், அம்பரா துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் துணிக்கு அஞ்சாமல் பாயும். கீழ் உலகம் இப்பொழுது மனுக்குலத்தோடு யுத்தம் செய்கிறது. இவர்கள் பிசாசுகள் அல்லது பிசாசுகளால் கட்டுப்படுத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற வாதைகள் அனைத்துமே நிஜமான வாதைகள்தான். தீ, புகை, கந்தகம் அனைத்தும் நிஜமானதுதான். சோதோம் குமரா அழிக்கப்படும் பொழுது இவைகளே இடம்பெற்றது. மகா உபத்திரவ காலத்திலே சோதோம் குமராவிற்கு நேரிட்டதை காட்டிலும் பயங்கரமான சம்பவங்கள் இடம்பெறும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சோதோம் குமராவின் நாட்களிலே இடம்பெற்றது போலவே இந்நாட்களிலும் ஒழுக்கக்கேடான செயல்கள் இடம்பெறுகின்றது. இந்த வேளையிலே பூமியின் ஜனத்தொகையிலே 1/3 கொல்லப்பட்டுவிட்டது. இயற்கையில் 1/3 அழிக்கப்பட்டிருந்தாலும் ஜனங்கள் அதனை குறித்து கவலை கொள்ளவில்லை. பாருங்கள், வெளிப்படுத்தின சேஷம் 9:19. அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வால்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வால்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளாயும் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. இந்த குதிரைகள் தங்கள் வாயினாலே கொல்லக்கூடிய சக்தி பெற்ற அசாதாரணமான குதிரைகளாக இருக்கிறது. இதில் மிகவும் பயங்கரமானது என்னவென்றால், குதிரைகளின் வால்களில் முடிகளுக்கு பதிலாக பாம்புகள் காணப்பட்டது. அவைகளும் மனிதர்களை அழித்தது. தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 9:20-21 பாருங்கள். அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளாயும் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. சூனியங்கள் என்பதை குறிக்கின்ற கிரேக்க வார்த்தை பார்மகியோன் என்பது. இதிலிருந்துதான் பார்மசி என்ற ஆங்கில வார்த்தை தோன்றியது. மகா உபத்திரவ காலம் மருந்துகள் அதிகமாக உபயோகிக்கின்ற காலமாயிருக்கும். மருந்துகளின் உபயோகம் கட்டுக்கடங்காததாயிருக்கும். ரட்சிக்கப்படாத மக்களின் வாழ்க்கையிலே மருந்துகளின் உபயோகம் பெரும் பகுதியை ஆக்கிரமித்து பல காரியங்களை செயல்படுத்துவதாக இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த உயிரினங்களினால் பாதிக்கப்படும் பொழுது மக்கள் மருந்துகளை தேடுவார்கள். அவர்கள் மரிப்பது இல்லை என்றாலும் மரண வேதனையை அனுபவிப்பதினால் தங்கள் வேதனைகளில் நின்று விடுபடுவதற்காக மருந்துகளை உபயோகித்து மகா உபத்திரவ காலத்தின் வேதனைகளை குறைத்துக் கொள்வார்கள். மருந்துகள் மதங்களிலும் முக்கிய பங்கு வகிக்கும். மகா உபத்திரவ காலத்தில் ஒழுங்கான மருந்து கலாச்சாரமும் மருந்து மதமும் காணப்படும். நாம் இன்று காண்பதை காட்டிலும் அதிகமாக இருக்கும். அந்நாட்களிலே தங்களை மரண வேதனையில் நின்று விடுவிக்க கூடி அனைத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். போதைப் பொருட்கள், மதுபானங்கள் அருந்துவது மிகவும் அதிகமாக காணப்படும். சூனியங்களும் கொலைபாதகங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் அந்நாட்களில் அதிகரிக்கும். பவுல் இவ்விதமாக எழுதுகிறார், அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும் என்று வாசிக்கிறோம். ரகசிய வருகைக்கு முன்பாகவே சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்படும். மகா உபத்திரவத்தின் காலத்திலும் அனைவரும் சுவிசேஷத்தை கேட்பார்கள். தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு என்ன நேரிடும் என்பதையே பவுல் கூறுகின்றார். 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 பாருங்கள். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கனைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தகதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். சுவிசேஷத்தை புறக்கணித்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு உங்கள் இருதய கதவை அடைக்கும் பொழுது ஒரு பெரிய பொய்யை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாகிவிட்டீர்கள். தேவனுடைய வார்த்தைகளின் மேல் உறுதியாக நில்லாதவர்கள் சாத்தானுக்கு இரையாகிவிடுவார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, சங்கீதம் 19 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆம், கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்பொழுது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய எதிர்பார்க்கப்படுகிறோம். எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ அப்பொழுது பொய்யான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்கிறவர்களாகவும் பொய்யை நம்புகிறவர்களாகவும் மாறிப்போகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட எந்த வசனங்களின் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறாரோ அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்போமா?
நேசத்துடனே கிறிஸ்து நல்ல நேசத்துணையே. தோழர்களும் வஞ்சகமாக உன்னை தாக்கியே பகைஞராக நின்ற போதிலும் உன்னை தாக்கியே பகைஞராக நின்ற போதிலும் நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. அன்னை தந்தையானவரும் பின்ன பேதமாய் உன்னை அங்கலாய்க்க விட்டெளிஞன் ஆன போதிலும் உன்னை அங்கலாய்க்க விட்டெளிஞன் ஆன போதிலும் தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. வனம் இழந்து துன்பம் மேவினாலும் மாசிருமையாய் சகிக்க ஒண்ணா வறுமை கொண்டாலும் மாசிருமையாய் சகிக்க ஒண்ணா வறுமை கொண்டாலும் தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. பசியும் வந்து கெஞ்ச வைத்தாலும் மிகு பாரமாய் சுமைவும் மேலே பற்றி நின்றாலும் மிகு பாரமாய் சுமைவும் மேலே பற்றி நின்றாலும் தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசர்.
அன்பர்களே, சத்திய வேதத்தை நீங்கள் ஆவலோடு கற்றுக்கொண்டு வருவதற்காக தேவனை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இந்த மாத இறுதிக்குள்ளாக 10 பேருக்காவது அறிமுகப்படுத்துவீர்களா? நிகழ்ச்சி நிரல் தேவையானால் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு 19:26 வசனத்தின் பின்பாகம். தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு 19:26 வசனத்தின் பின்பாகம்.